SBS தமிழ்.
உங்கள் இருவருக்கும் வணக்கம்.
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 இன்று நாம், அதாவது சுற்றுலா செல்பவர்கள், என்னென்ன யுத்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பரந்துபட்டு பேச இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எஸ்ஓ உங்களிடமிருந்து முதலில் ஆரம்பிப்போம். இப்பொழுது நாங்கள் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தால் முதலில் எல்லோரும் யோசிப்பது வந்து பயணத்திற்கான அந்த ஏர் டிக்கெட் வாங்க வேண்டும் என்பதைத்தான் முதலில் யோசிப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது எப்பொழுது நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன்.
பொதுவாக ஸ்கூல் ஹாலிடேஸ், ஹை சீசன், பிஸி டைம்ஸில் ஃபேர்ஸ் வழக்கமாகவே கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்ஸ் முதலே தெரியும், உங்களுக்கு பிளான் ஓரளவுக்கு ரெடி அது இருந்தால், தென் யூ கேன் ஆல்வேஸ் பை இட் ஏர்லியர். சீப் ஃபேர்ஸ் கிடைக்கும். மோஷன்ஸ் வரும்போது கூட யூ கேன் ஹேவ் அன் ஐ அவுட். டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஃபேர்லி ரெடியூஸ்ட் ப்ரைஸஸ் எடுக்கலாம்.
ஆனால் ப்ரமோஷன் வர்றது வந்து கூடுதலாக, ரவீனானா நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம், அதாவது ப்ரமோஷன் வரும்போது கூடுதலாக ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களுக்கு எப்படி வந்து எங்களை சேரும், அது எங்களுக்கு தெரிய வராது இல்லையா? ஒரு ட்ராவல் ஏஜென்ட் உங்களுக்கு தான் கூடுதலாக தெரிய வரும் இல்லையா?
மோஸ்ட்லி ஏர்லைன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ் பண்ணுவினும், இன்டர்நெட்டில் இருக்கு, மோஸ்ட் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு த மெயிலிங் லிஸ்ட். எங்கள்கிட்ட நிறையாக்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருக்கணும். ஸோ வி சென்ட் அவுட் டெக்ஸ்ட்ஸ். வழக்கமாக எக்ஸப்ஷனலி குட் ஃபேஸ் வந்ததுன்னா வி சென்ட் இட் அவுட் பை வே ஆஃப் டெக்ஸ்ட்.
எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஸ்கூல் ஹாலிடேஸை தவிர்க்க பார்க்கறது, அதுக்கு ஒரு வீக்குக்கு முதல்ல போய் வர்றது நல்லது. இல்லாட்டி அது அந்த ஆஃப் சீசன் சொல்லுவாங்களே, அந்த நேரம் உங்களுக்கு நல்ல பெட்டர் டீல்ஸ் கூட கிடைக்கும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் டிக்கெட் வாங்குறது முதல்ல எல்லாரும் கவனிக்க அது ஒரு விஷயம், எனக்கு நடந்தபடியை சொல்கிறேன். பாஸ்போர்ட்டை முதல்ல செக் பண்ணி கொள்ளணும். வேண்டாம், அதில் குறைஞ்சது 6 மாதமாவது அந்த மேலே அந்த பாஸ்போர்ட் வேலிடாக இருக்க வேணும். அது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள், கரெக்ட் நேரத்தில் அவங்க பிரச்சனை பட்டு அவசர அவசரமாக வாங்குற, அதை சில நேரத்தில் டிக்கெட்டு கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டை விட நீங்கள் கூட பாஸ்போர்ட்டு கொடுத்துருவீங்க அவசரமாக எடுக்க போனால். நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறபடியே எனக்கும் இதே மாதிரி நோட்டீஸ் வரும். அதாவது நாங்கள் ட்ராவல் ட்ரேடுன்னு சொல்லியிருந்ததால் எங்களுக்கு இமெயில்கள் வந்து கொண்டிருக்கும். சின்ன குடும்பம் இல்லாட்டி குடும்பமாக போகிறவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் சரி வராது. என்ன, அவங்க ஸ்கூல் ஹாலிடேஸில் தான் போவாங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஆஃப் சீசன் டைமில் போனீங்கன்னு சொன்னால் நல்ல டீல் எடுக்கலாம்.
சரி, இப்போ உங்களிடம் எஸ்ஓ உங்களிடம் வந்து அப்படியான பயண சீட்டு வாங்குபவர்கள், ஒரு உதாரணத்திற்கு எவ்வளவு நாட்களுக்கு முன்னதாக, எவ்வளவு மாதங்களுக்கு முன்னதாக உங்களிடம் வந்து வாங்கியிருக்கிறார்கள்?
சில பேர் இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போகிறாக்கள், ரெகுலராக போகிறாக்கள், தே வில் டூ இட் January of the same year. ஒரு ஆல்மோஸ்ட் 11 months இந்த வைங்களேன். டிசம்பர் இஸ் வெரி ஹை சீசன். அந்த ஹை ஃபேர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏர்லியாக வேண்டுவாங்க. பட் எல்லாராலையும் அவ்வளோ கெதியில் துணிஞ்சு ஏர்லியாக வேண்டியலாது. இப்போ எக்ஸாம்பிள் என்று பார்த்தீங்கன்னா, ஐ டிட் அ குரூப் திஸ் இயர், பெரிய குரூப் இந்த வைங்களேன். அதில் அவங்களுக்கு ஜனவரியில் தே ஆஸ்க்ட் ஃபார் அ கொட்டேஷன், எடுத்து கொடுத்தா இட் வாஸ் வெரி சீப், ஒரு $100,000 வந்தது அவங்கள எல்லாருக்கும். அப்போ அவ்வளோ ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணிக்க உங்களுக்கு இனியிலேருந்து குறைஞ்ச காசில் கிடைக்கும் டிக்கெட்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரவீனானா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பாஸ்போர்ட்டையும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. எந்த நாட்டுக்கு போகிறோங்கிறத முடிவு பண்ணின பிறகு நாங்கள் அடுத்த கட்டமாக வீசா பார்க்கணும் இல்லையா?
ஓகே,
இப்போ வீசா பார்க்கும்போது நீங்கள் போகிற நாடுகளை பொறுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கும், இவங்களுக்கு இந்தியாவில் இரட்டை குடியுரிமை இல்லை, வேறு ஓசிஐ கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீசாவுக்கு விண்ணப்பிக்கணும். இப்போ ஒவ்வொரு நாடுகளும் அதுகளை கொடுக்கறதுக்கான கால அவகாசம் மாறுபடும் இல்லையா? ஸோ எஸ்ஓ நீங்கள் சொல்லுங்களேன்.
இப்போ விசா வந்து சில இடங்களுக்கு டெஸ்டினேஷன் விசா வேணும், அரைவல் விசா வேணும், சில இடங்களுக்கு டிரான்சிட் விசா தேவை. ஒவ்வொரு பாஸ்போர்ட்டை பொறுத்தும் தான் விசா ரிக்குவயர்மெண்ட்ஸ். சில இடங்களுக்கும் நீங்கள் பாஸ்போர்ட்டை முதலே கொடுத்து விசா எடுத்துட்டு போகணும். இப்போ இந்தியாவுக்கெல்லாம் ஆன்லைனாக செய்துட்டு போகலாம். இந்தியா, யூஎஸ், கனடா அதெல்லாம் ப்ரிட்டி மச் ஆன்லைன் நீங்கள் முதலே செய்யலாம். இன்றைய காலமே ஒரு சேர்க்கையில் வந்திருந்தது, இவ்வளவுனாலும் யூஎஸ்க்கு போகிற ஆக்களுக்கு யூ கேன் டூ த விசா ஆன் த ஸ்பாட், எஃபெக்டிவ் இமீடியட். யூஎஸ்க்கு போகிற ஆக்கள் ஹேவ் டு ஹேவ் மினிமம் 3 days பிஃபோர் யுவர் டிபார்ச்சர் விசா எடுக்கிறதுக்கு. எஸ்டா விசா இஸ் நாட் டன் இமீடியட்லி. ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு வந்து வேறு விசா ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்ரீலங்கன் ஆர் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு வெரி டிஃப்ரெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ்.
ஸோ அதை நாங்கள் வந்து முன்கூட்டியே பார்த்து கொள்ளணும். நாங்கள் எந்த நாட்டுக்கு போகிறோம் அதற்கு நாங்கள் வைத்திருக்கிற இந்த குடியுரிமை கடவு சீட்டை பாவித்து போக முடியுமா இல்லை அதற்கு விசா வாங்க வேண்டுமா என்பதை முன்கூட்டியே பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன் ரவி.
என்னுடைய அனுபவத்தில் இது எவ்வளவு தூரத்துக்கு நான் அறிந்ததை தான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் என்று போகும்போது நிச்சயமாக நீங்கள் முதல்லே விசா எடுத்து வைக்கிறது நல்லதுன்னுவாங்க.
எடுக்கும்போது
தெரியல. ஆனா நேரம் அவங்க வியட்நாமுக்கு ஹோச்சிமின் சிட்டியில போய் இறங்க போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போன பிறகுதான் தெரியும் விசா அங்க கிடைக்காதுண்டு. அப்ப திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க அவங்கள.
கவனமாக பார்க்க வேண்டும்.
நீங்க டிராவல் ஏஜென்ட்ஸ்லயோ இல்லாரு நீங்க எடுக்கும் போதே அதில் ஒரு கம்புதல் எல்லாம் தெரிஞ்சு கொள்றது சிரமங்கள் எல்லாம் தவிர்த்திடலாம்.
அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் எங்கு போவது என்று முடிவு செய்து விட்டோம். விசா ரெடி, பாஸ்போர்ட் ரெடி, ஏர் டிக்கெட் ரெடி. அடுத்ததாக நாங்கள் என்ன கவனிக்க வேண்டும்? இப்பொழுது நாங்கள் போகின்ற இடத்தில் நமக்கு உறவுகள் இருந்தால் சரி, அப்படி இல்லை என்றால் நாங்கள் எங்கு போய் தங்குவது, அக்காமடேஷன் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருப்பதாக கூறினீர்கள், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்து ரிசர்ச் செய்யலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்களேன்.
சரியா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு நாடு பார்க்கணும்னா இப்போ கனடாவோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ எங்கே போகிறாண்டாலும் முதல்ல இந்த பருவன் காலநிலையை பார்த்துக்கொள்றது உண்மையாக எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வின்டரில் போய் நீங்கள் இப்போ நிறைய என்ஜாய் பண்ண மாட்டீங்க. அதுக்காண்டி சமர்லேண்டும் இருக்காமல் அதுக்கு முதல்லையும் அந்த பீரியட் எடுத்துக்கண்டா நல்லதாக இருக்கும். ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வின்டரை பற்றி நிறைய யோசிக்க தேவையில்லை. ஆனால் இந்த மழைக்காலங்களை தவிர்க்கிறது நல்லம். மற்றும்படி நீங்க இப்ப அக்கமடேஷன் பை இருக்கிறன்னா உங்களுக்கு தங்கறதுக்கு இப்ப சொந்தக்காரர் ஒருவருக்குமே இல்லாட்டியும் எந்த சொந்த இதுல சொல்லுவேன்னு சொன்னா சாதாரணமா ஏசியன் கண்ட்ரீஸ்ல நீங்க ஓரியன்டல் கண்ட்ரீஸ் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் அக்கமடேஷனே சாதாரணமா உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது நீங்க நான் ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேணும், உங்களுக்கு அங்க வேலையை பார்க்கிங் அது இதுன்னு ஒன்றுமே தேவையில்லை. மற்றும்படி அங்க சாதாரணமா பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்தோம் ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள. அடுத்து நீங்கள் காலையில் வெளிக்கிட்டு போனீங்கன்னா பின்னேரம் வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல க்ளீனான ஷீட்ஸோட பெட் ஒன்று இருந்தால் பாத்ரூம் எல்லாம் அட்டாச்சாக க்ளீனாக இருந்தால் உங்களுக்கு அது போதும். அப்போ செலவுகளை அந்த இதில் நீங்கள் வீணாக அணியாமல் நிறைய எல்லாம் கொடுக்காம ஒரு ஆஸ்திரேலியன் டாலர்ஸுக்கு ஒரு 50-60 நீங்கள் நல்ல ரூம்ஸ் ஹோட்டல் எடுக்கலாம்ன்றது என் அபிப்பிராயம். ஒரு நைட் முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு நைட் எடுத்து அவங்களோட இமெயிலில் எல்லா இதுலேயும் நீங்கள் அவங்களோட பற்றிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அவங்களுக்கு சொல்லுங்க நான் ரெண்டாவது நைட் வந்த உடனே போகிறதுக்கு இருக்கும் சில நேரம் ரெண்டாவது நைட் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது முடியுமான்னு கேட்டால் அவங்க நிச்சயமாக முடியும்னு சொல்லுவாங்க. படத்தில் இருக்கிறது இருக்கும் சில நேரம் போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதை விட முன்னாலே அதை விட நல்லதாக இருக்கும். எப்படியுமே இது மனசு இயல்பு. இப்போ நீங்கள் அங்கே போன பிறகு நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் அதுக்கு பிறகு இறங்கி நடந்து பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா சரி இது பிடிச்சு கொண்டதுன்னா செகண்ட் நைட்லேருந்து நீங்கள் நீக்கலாம். குடும்பத்தோட போகும்போது தான் நீங்கள் கொஞ்சம் கூட முதல்ல எல்லாம் தயார் பண்ணி போடுறது நல்லது.
ஸோ உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்களேன் என்ன மாதிரி செய்யலாம். இப்போ நிறைய புக்கிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எக்ஸ்பீடியா, booking.com அப்படின்ற மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட என்ன காம்படிட்டிவ் ரேட்ஸ் நீங்கள் மாறி மாறி எடுக்கலாம். இப்போது உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்?
நாங்கள் நார்மலாக ஹோல்சேலர்ஸ்கிட்ட தான் போவோம். டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் கொடுப்பாங்க. The more nights, the cheaper it is, rates-wise. Bachelor hotels parting and a family of five parting and a moon to pilliyal and a vidamattanga. Fire safety regulations, they can't have three kids and two adults in the one room. They'll ask you to take two rooms. But it all adds up. Rent the room and it's a lot of money. சில ஹோட்டல்ஸ் தான் அப்படி விடும். ஒரே ரூம்ல பிள்ளைகளுக்கு 12 உட்பட்ட ஆட்கள்ண்டா விடுவினம். 12 மேலேண்டா கட்டாயம் டூ ரூம்ஸ் தான் கேட்பினம். இப்போ டூ ரூம்ஸ் கேட்க சில வேலை யூனிட் இன்டர்கனெக்டிங் ரூம்ஸ் மாதிரி கேட்கலாம், ஃபர்தர் டிஸ்கவுண்ட் கேட்கலாம். இப்போ எனக்கு வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கணும், இப்படி ஒரு ஒரு ரிஸ்க் மாதிரி நான் எடுக்க மாட்டேன். ஐ வில் ராதர் ஹேவ் எவ்ரி திங் செட், ஓகே இங்கே தான் போகிறேன் அப்படி இல்லாட்டிக்கு தென் ஐ கேன் கெட் 2 இந்த ஹோட்டேல், இன்னொரு 3 வேறு ஹோட்டேல், இப்படி எடுக்கலாம். அந்த பிளாக்காக ஐட் ராதர் டூ இட்.
ஆஸ்திரேலிய தகவல்கள் அனைத்திற்கும் SBS தமிழ். அதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கான ஆலோசனைகள் குறித்த கலந்துரையாடல். இப்போ அக்காமடேஷன் சரி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இப்போ நாங்கள் வந்து ஒரு தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிறோம்னு வைங்க, சுற்றி பார்க்கறதுக்கான பெஸ்ட் அட்வைஸ் என்னவாக இருக்கும்?
நீங்க ரெண்டு வேயா செய்யலாம். இப்ப இங்க வளர்ற யங் ஜெனரேஷன் they like to do everything, explore on their own. Chilakal still prefer guided or, you know, organized tours. Madri virumbuvinam. You are safer that way.
ஆனா இப்ப உதாரணத்துக்கு எடுங்கல்ல ரவீனா, நீங்க சொல்லுங்க. இப்ப மெல்பர்னை நாங்க சுத்தி பார்க்க வரோம்னு வைங்களேன். இப்ப மெல்பர்ன் சிட்டியில, இப்ப சிட்னிலையும் இருக்கு கைடட் டூர். அவங்க நம்மளை கூட்டிட்டு போறதுங்க வந்து உண்மைக்கு அவங்களுக்கு தெரியும் சிட்னின்னு சொன்னா என்னென்ன காட்டணும் அப்படின்னு சொல்லி. நாங்களா போகும்போது அப்படி போய் நாங்க தேடி பார்த்து போக முடியுமா?
முடியும். அது இப்ப முதல்ல இவங்க சொன்ன மாதிரி மாதிரி இப்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்தது. சில பேருக்கு ஒரு தைரியம் இருக்குது, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன் நான் எல்லாரோடையும், நல்லா சிரிச்சு கதைச்சு. அடுத்தது நீங்க ரிசப்ஷன்ல சில இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் டீட்டெயில்ஸா. ஸ்பெஷலி டோமன் ஹோட்டல் இருந்த ஹோட்டல்ஸ்ல டோமன் மாதிரி இல்ல ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸும் தருவாங்க. சீப்பரா போறா பஸ்ல போய் எப்படி போய் வர்றது.
இப்போ நாங்களாக தேடி போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ரிசர்ச் செய்யணும். அந்த இடங்கள் எங்கெங்கே இருக்குது அதுகளை பற்றி கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். மற்றது வந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போகும்போதோ இல்லை ஆஸ்திரேலியா போன்ற ஒரு நாடுக்கு போகும்போதோ வாகனம் நாங்கள் வந்து ஹையர் பண்ணி நாங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும். அது ஒரு வகையில் நமக்கு சௌரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் வேறொரு வாகனம் ஓட முடியாத ஒரு இடத்துக்கு போகும்போது நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா?
நிச்சயமா. இப்போ நேபாள் மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் போனால் நீங்கள் அவங்களோட வாகனம் அவங்க யாரும் டிரைவ் பண்ணி கொண்டு போகிறதுல போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும்.
அதே போல் மலேசியா நீங்கள் போனீங்கன்னா, இப்போ ஏஷியன் கண்ட்ரிஸ் போனால் நாங்கள் வாகனம் ஓட்ட முடியாது, அது ரிஸ்க் அங்கே வாகனம் ஓட்டுறோம்.
ஆமாம்.
அப்போது அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு சீப்பாக எதில் போகலாம். இப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் பக்கம்லாம் போகும்போது கிராப் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஊபர் மாதிரி எல்லாம் இருக்குது. அது ரொம்ப
ஆமாம்
ரொம்ப வசதியான ஒரு வசதிகளை அவர்கள் செய்து கொடுக்குறார்கள். அப்புறம் அந்த மாதிரியான ரிசர்ச்களை நாங்கள் செய்யணும் இல்லையா யசோ?
இப்போ New Zealand, example, in New Zealand, and you can do fly drive, arrive by air, you can drive. Driving is very similar to Australia. They marry US, Canada, a lot of people drive. இவர் சொன்ன மாதிரி இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸில் இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ் டு டிரைவ்.
அடுத்ததாக எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் செலவுக்கு பணம் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போக போகிறோங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை வச்சுட்டு அங்கே போகிற நாட்டில் போய் அதை ஆக்சஸ் பண்ணும்போது நாங்கள் நிறைய அதுக்காக ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்களேன்.
காசாயும் கொண்டு போகலாம், கார்ட்லேயும் போட்டு கொண்டு போகலாம். காம்பினேஷன் ஆஃப் போத் இஸ் பெட்டர். ஆனால் இப்போ அங்கே போய் நீங்கள் கார்டை பாவிக்க போகிறீங்கன்னா பேங்க் ரேட்டில் தான் யூ வில் பி பேயிங். எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபீஸ், அதிலெல்லாம் இட் வில் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. பணமாக எடுத்துகிட்டு போகலாம், பட் அகெயின் தேர்ஸ் எ சர்டன் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். போகிற பணம் களவாடப்பட்ட அவ்வளவுதான், போனது போனது தான்.
இப்போ ஏஷியன் கண்ட்ரிஸ் பக்கம் போகிறேன்னு சொன்னால் நான் காசு தான் கொண்டு போகிறது அதிகமாக. அடுத்தது அந்த கிரெடிட் கார்டெலாம் அந்த ஒரு அமௌண்ட் போட்டு இப்போ நீங்கள் கொண்டு போகக்கூடிய கிரெடிட் கார்டு சிஸ்டம் எல்லாம் வந்திருக்குது. அது தேவை வந்தால் தான் பாதிப்பேன். மற்றும்படி என்ன அங்கே எல்லாம் கமிஷன் இல்லை. சாதாரணமாக நீங்கள் நல்ல ரேட்டுக்கு எல்லாம் மாற்றி கொள்ளலாம். நான் எப்போவுமே ஒரு 6 பாக்கெட்ஸ் இருக்கிற ட்ரௌசர்ஸ், அதில் இந்த பக்கத்தில் பணம், அதில் எல்லாம் அங்கங்கே வச்சு கொண்டு போகிறது. அடுத்தது இது ஃப்ரண்ட் ஆஃபீஸில் நீங்கள் மேனேஜரோட பேசி அவங்களோட ரூமில் இருக்கிற சேஃப் இல்லை, நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சேஃபாக பாதிக்கலாம். அதில் நீங்கள் உங்களோட சில டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போகலாம். ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்வது நல்லது. அடுத்தது இங்கே யாருக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதில் எல்லாம் ஒருக்கா இமெயில் பண்ணியோ இல்லாட்டி ஏதாவது செய்து வச்சுருந்தீங்கன்னா தப்பித்தவறி ஏதாவது நடந்தாலும் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ இன்னொரு விஷயம், டிஃபேட் வந்து ஸ்மார்ட் டிராவலர்ஸ் அப்படின்ற ஒரு அட்வைசரி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட பதிஞ்சிட்டு போறது நல்லது நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா?
நிச்சயமா. இப்ப மியான்மர் மாதிரி நாடுகளுக்கு சில இடங்கள்ல சில நாடுகள் உங்களுக்கு தெரியும் சில பிரச்சனைகள் இருக்கிறபடியா நீங்க போகும்போதெல்ல பதிஞ்சிட்டு போறது எவ்வளவோ நல்லது. நியூசிலாந்து மாதிரி நாடுகள் எல்லாம் கட்டாயம் தேவையண்டி இல்லை, அது நம்மளோட ஒரு ப்ரிகாஷனரியாக நீங்கள் செய்யலாமே தவிர சில சில முக்கியமான நாடுகள் நீங்கள் செய்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட கட்டாயம்ண்டே சொல்லுவேன்.
மிக்க நன்றி உங்கள் இருவருக்கும். மிகவும் உபயோகமான தகவல்களை நாங்கள் கலந்துரையாடினோம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil